நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ ஐயா, ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் ரொம்ப பிரபலமாக பாடப்பட்ட பாடல் சந்தோஷம் பொங்குது அப்படின்னு. உண்மையிலே அந்த நாட்களில் சந்தோஷம்னா என்னன்னு கூட தெரியாது. நான் சொல்கிறது டீனேஜ் நாட்களில், நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தால் கூட என்னுடைய தாய் பாருங்கள் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணாங்க சண்டே ஸ்கூல், விபிஎஸ் இதெல்லாம். பட் என்னுடைய டீனேஜ் இயர்ஸில் கம்ப்ளீட்டாக ஐ காட் ட்ரிஃப்டட். என்னுடைய பெரிய ஐடல் அந்த நாட்களில், அது தவறான வார்த்தை, பட் ஐ வாஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் த லேட் மைக்கேல் ஜாக்சன். ஸோ இப்படி தான் என்னுடைய இது இருந்தது. பொதுவாகவே எல்லா டீனேஜர்ஸும் ஒத்துக்குவாங்க, நான் ஆலயத்திற்கு சென்ற நோக்கமே வேறு. டீனேஜில் வந்து கண்கள் குளிர்ச்சியாக தேடும், அதனால தான் நான். பட் ஆனால் இந்த பாடல் பாருங்கள், எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் சொல்கிறது போல் அன்றைக்கி உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, பட் ரொம்ப சகஜமாக வார்த்தைகள், த ஸ்டான்சாஸ், எவ்ரி திங் வாஸ் பை ஹார்ட். அவ்வளோ ஒரு இம்பேக்ட் பண்ண ஒரு சாங். ஆமாம். ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் வருது?
கிரவுண்டில் அந்த பாட்டு பாடும்போது ஆண்டவர் கொடுத்த பாட்டு எல்லாரும் எத்தனை பேர் பாடுறாங்க, திரள் கூட்ட மக்கள் பாடுறாங்கிறத கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, நான் தகுதியே கிடையாது. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, எல்லா கனமும் துதியும் அவருக்கே.
ஸோ இப்போ இந்த பாடல் பிறந்த அந்த கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கு. எப்படி இந்த பாடல், எவ்ரி சாங் ஹேஸ் அ பேக்ரவுண்ட்.
ஆமாம். நான் இந்த பாட்டுனா ஏற்கனவே எங்கள் தாத்தா பாட்டு எழுதுவாங்க, அவங்க ரெவரன் ஜிஎஸ் வில்லியம். இந்த சிஎஸ்ஐ சபையில் கிறிஸ்து சபை பாமாலை கீர்த்தனைன்னு ஒரு புஸ்தகத்தில் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த புஸ்தகத்தில் ஞான பாட்டில் மா பெரிதாம் நின்கிருபை, எங்கள் தாத்தா எழுதின ஞான பாட்டுது. அவங்க வந்து கலெக்டர் ஆகணும்னு நினச்சிருந்தாங்களாம், ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், அதனால் அந்த பாட்டில் அதை எழுதுகிறாங்க. நான் நினைத்த பாதை வழி தேன் கசியும் பக்கமே, அது போகணும்னு நினச்சாங்க. செல்ல எத்தனித்த போது
அல்ல சொல்லும்பொழுது, சாரி டு இன்டரப்ட், பட் இந்த இடத்துல நான் இதை கேட்டே ஆகணும். உங்கள் தாத்தா கலெக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தார், தேவன் அவரை தெரிந்து கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்தினார்.
ஆமாம்.
நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிமிலர் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் இப்படி பெரிய ஒரு சாதிக்கணும், ஆளாகணும்னு யோசித்தேன். அப்போது இது தேவன் அப்படிப்பட்ட நோக்கம் இருக்கவங்கள தான் தெரிந்து கொள்கிறாரா, இல்லை மனிதன் வந்து தேவன் நோக்கத்தை அறியாமல் வேறு டைரெக்ஷன் போகிறதா, இது வாட் இஸ் திஸ் எக்ஸாக்ட்லி?
அறியாமல் தான் போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுருக்காரு, அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியல, டீகோட் பண்ண தெரியல, அதை கண்டுபிடிக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அன்னைக்கு என்ன வெளிச்சம் இருக்குதோ அதில் போகலான்னு நினைக்கிறங்க போது கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கிறார். அப்படியே போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு தாகம் இருக்கும்போது ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, அதை அவங்க விட்டுட்டு வரும்போது அதுக்கு பிறகு அவங்க, ஆமாம், பின்னால் காலத்தில் அவங்க சாட்சி சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியல, அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். பட் தாத்தாவை பற்றி நீங்கள் முடிச்சுருங்க.
அவங்க நான் நினைத்த பாதை வழி தேன் கசியும் பக்கமே, செல்ல எத்தனைத்த போது அல்ல என்று தடுத்தே ஆட்கொண்டீரேன்னு எழுதினாங்க அந்த பாட்டில். அது அவங்களுடைய சாட்சி. இந்த பாடல் தவிர கீர்த்தனையில் கூட இயேசு மகாராஜனுக்கு இன்றும் என்றும் ஜே இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அது குருத்தோலை பாட்டு, இந்த குருத்தோலை பவனியில் பாடுற பாட்டு, அது கிராமங்களில் பாடுவாங்க. அது இல்லாமல் வேறு பாட்டெல்லாம் எழுதி எங்கள் தாத்தா கதா காலட்சேபம் நடத்தி பிரசங்கம் பண்ணுவாங்க.
ஆமாம், அந்த நாட்களில் அது ரொம்ப பிரபலம், கதா காலட்சேபம்.
ஆமாம்.
நீங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய தாத்தா அவர் பண்ண கதா காலட்சேபம் நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த நாட்களில் இது ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கு இந்த கதா காலட்சேபம்.
ஆமாம்.
இப்போ இருக்க டீனேஜர்ஸ்க்கு நிச்சயமாக அது என்ன எதையோ பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க, தெரியாதுன்றது கொஞ்சம் நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லா
அது ஒரு ஒரு பிரசங்கத்தை சகைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் சகையை கதா காலட்சம் பண்ணியிருக்கிறேன்.
ஓ ஓகே, இது பிரசங்கம் தான். நானுமே அதை என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதை பாடுவாங்க இப்போ இந்த வில்லுப்பாட்டு மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஒரு பிரசங்கம் எடுத்து அதில் ஒரு கருத்து வரும்போது அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு சரணம் பாடுவாங்க ஒரு பாட்டு.
ஓகே,
அப்புறம் அது அந்த தொடர்ந்து அந்த பிரசங்கம் போகும்போது அது வேற ஒரு பாட்டு வரும், அது ஒரு ரெண்டு சரணம். அப்படி நான் சகையை பற்றி
அந்த நேரத்தில் இயற்றி பாடுற பாடலை இல்லை முன்கூட்டி ஏற்ற இல்லை பாடல்
முன்கூட்டியே ஏற்றியிருப்பாங்க. முன்கூட்டி ஏற்றின பாட்டு பாடி கதா காலட்சேபம் நடத்துவாங்க. அவங்க மெஞ்ஞானபுரத்தில் பிறந்து திருச்சி தஞ்சை திருச்சி டாஞ்சூர் டயசஸில் சிஎஸ்ஐயில் போதகராக இருக்கும்போது உடுமலைப்பேட்டைக்கு வந்து ஊழியம் செஞ்சாங்க. அங்கே தான் நான் பிறந்தேன். என்னுடைய சித்தி அதே சர்ச்சில் ஆர்கனிஸ்டாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய மாமா காலேஜர் அவர் டி வில்லியம்ஸு அவங்க கடைசியாக திருச்சி தஞ்சாவூர் சிஎஸ்ஐ சபையில் இருந்தாங்க. அவங்க வயலின் வாசிப்பாங்க. இப்போது எனக்கு ஆண்டவர் இந்த பாட்டு எழுதுகிற ஒரு கிருபியை கொடுத்தாரு. எங்கள் மாமா வீட்டுக்கு நான் போய் தங்கியிருந்தேன். இல்லை டி வில்லியம்ஸ் பட்டுக்கோட்டையில் இருக்கும்போது அங்கே ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னால் நான் ஒழுங்காக சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு எல்லோரும் முன்னாலே என்னை கூப்பிட்டு ரெவரன் பேராங்கிறதுனால இல்லை, அட்டண்டன்ஸுக்காக எனக்கு புதிய ஏற்பாடு பரிசு கொடுத்து எல்லாம் கைத்தட்டினாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா சண்டே சர்ச்சிலையும் எனக்கு அட்டண்டன்ஸ் இருக்குது, ஆனால் வெளியே வந்து லாரல் அண்ட் ஹார்டி படத்துக்கு போயிடுவேன் எப்படியும் நான். அங்கே அங்கேயும் அட்டண்டன்ஸு, இங்கேயும் அங்கேயும் என்ன வித்தியாசம்னா இங்கே கடைசியில் காணிக்கை எடுப்பாங்க, அங்கே முதல்லையே காணிக்கை எடுத்துருவாங்க. அப்படி இருந்தால் அது அவங்களுக்கு தெரியாது. எல்லோரும் பாராட்டினாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை பிடிச்சார். அந்த ஆவிக்குறி கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு 1971
ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக விளங்குகிறது. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒருவளோ கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக மாற முடியாது.
கண்டிப்பாக
நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் அந்த ரெசியூமேலாம் ரொம்ப பிரைட்டாக ஷைனியாக ஒரு ஸ்பார்க்லிங்காக இருக்குது. உங்கள் தாத்தா வந்து மினிஸ்ட்ரியில் இன்வால்வ், இது வந்து ஒரு ஊழியக்காரர்னு சொல்லலாம் இல்லைங்களா.
ஆமாம்,
இப்படி ஒரு லீனேஜில் நீங்கள் வரீங்க. ஆனால் நீங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது.
ஆமாம்.
ஸோ நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பட் ஆனால் நம்ம ரட்சிப்புன்ற அனுபவம் நிச்சயமாக வேண்டும்.
கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். அது அப்படி அது இல்லாமலேயே எல்லாரும் என்னை பாராட்டினாங்களே ஒழிய ஆண்டவர் வந்து என்னை பிடிச்சார். பிடிச்சோன்னா அவருடைய பிள்ளையான பிறகு முழு நேர ஊழியம் செய்யணும்.
நம்ம கேட்குற ஒரு சிலர் யோசிக்கலாம் இந்த ரட்சிப்புனா என்னதுன்னு. கொஞ்சம் சுருக்கமாக அதை நீங்கள்.
எங்கள் தாத்தாவுடைய சரித்திரம் நான் படித்தேன். அதில் வந்து 4 நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் 4 நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். அப்போல்லாம் ரெவரன் டி வில்லியம்சன் மாமா வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், அண்ணாமங்கலத்தில். அப்போது எனக்கு புத்தகங்கள் நிறையா படிப்பேன். புத்தகங்கள் பத்திரிகைகள் மூலமாகவே ஆண்டவர் என்கிட்ட பேசினார். மதர் பஷிலியா ஷில்லிங்குடைய புத்தகம், அப்புறம் சால்வேஷன் ஸ்டூவர்டுங்கிற பத்திரிக்கை, இதன் மூலமாக வசனங்கள் மூலமாக ஆண்டவர் எங்கிட்ட பேசினார். நிறைய ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ரட்சிப்பு எனக்கு அப்போ கிடைக்கல. அப்புறம் பட்டுக்கோட்டைக்கு வந்த பிறகு அந்த ஆவிக்குறி கூட்டத்துக்கு போன பிறகு ஆண்டவர் எங்கிட்ட இன்னும் தெளிவாக பேச ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது. 4 ஆகிடுச்சு அதுக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் என்னையே நான் ஒப்பு கொடுத்தேன். என்னையே ஒப்பு கொடுத்த போது என்னுடைய வாழ்க்கை சரித்திரமே எனக்கு காட்டுற மாதிரி இருந்தது. நான் ஜெபத்தில் இருக்கிறேன், மாமா வீட்டில் தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் ஆண்டவர் காட்டுற மறந்து எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆமாம் ஆண்டவர் இப்படியெல்லாம் இருந்தேன் சாரி ஆண்டவர் என்று சொல்லி நான் மன்னிப்பு கேட்டு அப்போது என்னுடைய ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன். அப்போது எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிப்பு. இது விசுவாசிக்கிறோம் அப்போ அந்த ரட்சிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது.
நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம கேட்குற ஒரு சிலர் யோசிக்கலாம், நான் இப்படி பட்டியல் போட்டு மன்னிப்பு கேட்கல, ஒரு நாள் நான் வந்து ஆண்டவரே என்னை மன்னி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி நான் ஜெபித்தேன், அவ்வளோதான். ஸோ ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வரலாம். ஏன்னா அநேகர் இப்படி ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வர்றதை கேள்விப்படுறோம்.
ஆமாம்,
பட்டியல் போட்டு ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்து. ஸோ அப்படி வந்து டீட்டெயில்டாக ஒரு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிற ஒரு அனுபவம் இல்லாதவங்க இருக்கலாம். ஸோ அப்போ அவங்களுடைய ரட்சிப்பு வேலிடா வேலிட் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும்.
இல்லை அவங்களுடைய ரட்சிப்பு வேலிடி தான். ஒவ்வொருத்தர் வித்தியாசமான அனுபவத்தில் தானே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துகிறாரு. என்ன அப்படி நடத்தினார்? சிலருக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வழி திறக்கிறாரு, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு கிடைச்சதும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்புன்னு வாசிக்கிறோம். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு ஆண்டவர் வித்தியாசமான விதங்களில் மக்களுக்கு அவர் கொடுக்குறாரு. இதை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிற பாரம்.
பாயிண்ட் இஸ் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆமாம்,
நம்ம வாழ்க்கையை முற்றிலும் அவருக்கு
அர்ப்பணிக்கணும்.
ஸோ நம்ம நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. 4 மாதம் ஜெபம், வேத வாசிப்பு எல்லாம் இருந்தாலும் அந்த சரண்டர் வரல. ஸோ ஒருவேளை நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களா அல்லாதவங்களை கூட இருக்கலாம், அது பொருட்டு அல்ல. நம்ம என்ன பின்னணி, நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா, பதவியில் இருக்கிறோமா, இவ்வளவு கொடுக்குறோமா, இவ்வளவு கொடுக்கலையா, இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை.
இல்லை,
நம்ம உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா, நம்ம வாழ்க்கையை 100% தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோமா, இதுதான் கேள்வி.
அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு போராட்டம் இருந்தது எனக்கு, வழிநடத்த சரியான எனக்கு வழிநடத்துதல் இல்லை. கர்த்தராகவே நடத்தினார் அந்த ஆவிக்குறி கூட்டத்தின் மூலமாக, அப்படி புத்தகங்கள் மூலமாக, பத்திரிக்கை மூலமாக, வசனத்தின் மூலமாக அவர் நடத்தி என்னை அந்த ஜபத்துக்குள்ளே ஆண்டு ஆவியானவர் நடத்தினாருன்னு தான் சொல்லணும். அவருடைய கிருபை, அவரை ஏற்றுக்கொண்டேன். இது மற்றவர்களுக்கும் இந்த அனுபவம் வரணுமே, அந்த பாரம் எனக்கு ஆண்டவர் கொடுத்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு 1971 இந்தி இல்லந்தோர் நச்சுது, இந்தியா எவ்ரி ஹோம் குருசைடுங்கிற இயக்கத்தில் நான் சேர்ந்தேன். பயனியர் குருசைடராக வீடு வீடாக போய் கிராமங்களில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம் அது. அந்த ஊழியத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஹரூர் அந்த ஊரில் சிலான் இந்தியா ஜென்ரல் மிஷன் CIGM சர்ச்சில் போய் நாங்கள் தங்கியிருக்கிறோம். தங்கியிருந்து சுற்று வட்டாரத்துலலாம் ஊழியம் செஞ்சோம். அப்போ அந்த போதகர் அந்த பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ், சர்ச் பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தேன், அவங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ட்டாங்க. திரும்பி வேற ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தேன், அதுவும் தெரியும்ட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் நான் சில பாட்டெல்லாம் எழுதுவேன். ஆகவே இந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும் ஆண்டவரேன்னு ஜபிக்க ஆண்டவர் தான் தூண்டினார் சொல்லணும். ஆண்டவர் அந்த ஜபத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் ஜபித்தேன், ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு. இப்போ என்னை பற்றியே எழுத ஆண்டவர் என்னை நடத்தினார். ஆகவே நான் வழி தப்பி போனேன், எனக்கு இன்றைக்கி சந்தோஷம் பொங்குதுன்னு அந்த பாட்டை ஆண்டவரே கொடுத்தாரு, ராகத்தோடு கொடுத்தாரு.
எக்ஸலண்ட்.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைங்களுக்கு தான் முதல் கற்றுக் கொடுத்தேன்.
பாருங்கள் என்ன ஒரு பாக்கியம், பெரியவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த குழந்தைகளுக்கு. ஆண்டவர் வந்து என்றைக்குமே அந்த குழந்தைகளை ஸ்பெஷலாக தான்
பேசிக்கிறார்.
ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி லெட் அஸ் லிசன் டு தி சாங். இந்த பாடலை நம்ம கேட்போம். பிரியமானவர்களே, சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் மைக்கேல் பால் அவர்களுடன் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொன்னார். நம்ம கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவளாக பிறந்திருக்கலாம், இல்லை வேறு பின்னணியில் கூட நம்ம பிறந்திருக்கலாம், அது ஒரு பொருட் அல்ல. மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். நானும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவனை போல இல்லாமல் தான் இருந்தது ரொம்ப நாள். ஒரு நாள் நானும் அந்த தீர்மானத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்தேன், ஆண்டவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஸோ இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், பட் ஆண்டவர் நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். மீண்டும் பேச போகிறோம். சந்தோஷம் பொங்குதே ஒரு இனிமையான பாடல் நம்முடைய அன்பு சகோதரன் இயற்றினது, இதோ உங்களுக்காக.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே.
பியூட்டிஃபுல் சாங், சந்தோஷம் பொங்குது. இதில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டான்ஸாக வரிகள் ரொம்ப அழகாக வந்துச்சு.
தேங்க்யூ
அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சாங்.
ஆண்டவருக்கு
நன்றி. ஆமாம், உங்களுக்காகவும் நன்றி. ஏன்னா நம்ம தனிமையிலேயே பாடிட்டு இல்லாமல் நீங்கள் இதை வெளியில் கொண்டு வந்தீங்க, அதுவும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க பாருங்களேன். இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பாடுறீங்க,
வெளியில் கொண்டு வந்தேன்னு சொல்கிறீங்க. நானாக கொண்டு வரலை, அது ஆண்டவராக கொண்டு வந்தார் பாருங்க. 1973 அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் டீமில் நாங்கள் இருந்த இந்தியா வீரம் குசை டீமில் இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் பாடினாங்க, வேறு வேறு கேம்பில் இருப்போம். அதுக்கப்புறம் 1974 நாங்கள் நாகர்கோவிலில் தங்கி ஊழியம் செஞ்சிட்ருந்தோம். அங்கே கன்னியாகுமரி
என்னைக்காவது நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாடி இதை வெளியிட்டுட்டாங்களே, ஐயோ நம்ம பாடியிருந்தோம்னா ஒருவேளை நம்ம முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய சாங் ரைட்டராக நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கலாம் அப்படின்ற வருத்தம் என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா?
எனக்கு ஒரு நாள் இல்லை. ஆண்டவருடைய பாட்டு எப்படியாவது வெளியே போகணுங்கிறது தான் என்னது. நிறைய பேர் இப்போது அதை பாடியிருக்கிறாங்க. ஸோ இப்போ டைசிஷன் கன்வென்ஷனில் கன்னியாகுமரியில் பாட்டு சேகரிக்கிறதுக்கு ஒரு டீம், நாங்கள் ஊழிக்காரங்க தங்கியிருக்கிறோம், வந்தாங்க. என் கூட இருக்கிற சகோதரர் தேவ பிச்சை நல்லா பாடுவார், சில பாடல்கள் பாடினார். சந்தோஷ முகதே அப்போ நாங்கள்லாம் பாடுவோம், அவர் அதையும் பாடினார். இந்த ஒரு பாட்டை மாத்திரம் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ முதல் முதலாக டயசிசன் கன்வென்ஷனில் அது சிஎஸ்ஐ கன்னியாகுமரி டயசிஸ்க்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அது 1974 1975 பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் அந்த பாட்டு பாடி பல மாநிலங்கள் இருக்கவங்க அங்கே வர்றாங்க ஆல் இந்தியாவிலிருந்து. அதன் மூலமாக அது ஆல் இந்தியாவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஸ்வாவுடைய ஃபவுண்டர் ரெவரன் டாக்டர் எம் பிரகாஷ் மூலமாக அது ட்ரிச்சியில் மியூசிக் டைரக்டர் கூலிங் ராஜையா, தஞ்சாவூரில் இவங்க மிஸ்ஸஸ் பாரதி பால்,
ரொம்ப அருமையாக இருக்குது கூலிங் ராஜ்,
அவருடைய மியூசிக்கில் மிஸ்ஸஸ் பாரதி பால் அவங்க பாடினாங்க. இப்போ கூட அவங்க ஒரு இதில், ஆமாம் நான் தான் இதை பாடினேன்னு எனக்கு ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாங்க. நேரம் நான் அவங்கள பார்க்கல. அவங்க பாடி தான் அந்த இசைத்தட்டாக முதல்ல வந்தது, அது இன்னும் வெளியே போயிடுச்சு. ஸோ கர்த்தரா
நினைக்கிறேன் யூடியூப் இருக்கிறதுனால உலகம் எங்கும் இது வந்து பறந்து பரவி இருக்கிறது.
ஆமாம், இன்னைக்கு சில மொழி, அப்போவே சில மொழிகளில் பாடி வேறு மாநிலங்களில் பாடினாங்க.
ஓ ஃபண்டாஸ்டிக். வேறு மொழிகள்,
ஆஃப்ரிக்கன்லேருந்து ஒரு டீம் இங்கே வந்தாங்க, அவங்க ஒர்ஷிப்பெல்லாம் பண்ணாங்க. கடைசி பாட்டு அவங்க சந்தோஷ் முகதே பாடுறாங்க, நான் அங்கே இருக்கேன். ஆமாம், அவங்களுக்கு தெரியாது நான் இருக்கேன்னு, நான் தான் எழுதுனேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை பாட போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ கர்த்தருக்கே மகிமை.
கர்த்தர் இதில் வந்து நீங்கள் பாடியிருக்கீங்க, ஒரு சிலர் பாதாளத்துக்கு போவாங்க, ஒரு நானோ பரலோகத்தில் பாடல் பாடிடுவேன். ஸோ பரலோகம் அப்படின்ற, இப்போ நான் வந்து பாருங்கள், என்னோட ஒரு சிலர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் என்னை கேட்டார், பரலோகம்னு ஒன்று இருந்ததுன்னா பிளேன்லாம் போகும்போது இடிக்காதா, அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொரு தம்பி, அவர், நான் இதை குற்றமாக சொல்லலை, பட் பைபிள் காலேஜில் படிக்கிறவர், இது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அவர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணார், நரகோன்ற வேர்டே பைபிளில் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு, நரகோன்ற வார்த்தை பைபிளில் கிடையாது, அதெல்லாம் சும்மா. ஸோ அவருக்கு நான் சொன்ன பதில், நரகம் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறத விட, நீங்கள் இந்த பாடலை ஏற்றினவர் மட்டும் இல்லை, ஒரு பைபிள் டீச்சர், வேதத்தை போதிக்கிற ஒரு கிருபை, ஒரு அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். ஸோ இந்த பரலோகம், நரகம் அல்லது பாதாளம், இதை குறித்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இப்போ தேவன்கிற வார்த்தை எஸ்தர் புஸ்தகத்தில் இல்லை, ஆனால் அங்கே எஸ்தரும் முருதகாயும் ஜெபிச்சதாக வாசிக்கிறோம். தேவனிடம் தான் ஜெபம் பண்ணாங்க, வெற்றி அவங்களுக்கு தேவனிடமிருந்து தான் வந்தது. திருத்துவங்கிற வார்த்தை கூட பைபிளில் இல்லை, ஆனால் தேவன் திருத்துவராக தான் இருக்கிறாரு. இது வந்து விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒழிய ஒரு ஆர்கியூமெண்ட்லேயோ ரீசனிங்லேயோ இது கண்டுபிடிக்கிறது இல்லை, பரலோகமோ நரகமோ தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது. விசுவாசிக்கும்போது நாம் அதை அனுபவிக்க முடியும். கர்த்தரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பார்க்க முடியும்.
இந்த இடத்துல இதை வந்து நம்ம தெளிவுபடுத்தினா, ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம சொல்லலை, தேவனை மனிதன் தன்னுடைய இந்த சின்ன மூளையில் புரிந்து கொள்ள முடியாது, அந்த ஃபைனைட் மைண்டில். நான் எப்பவுமே இதை சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு துணி வாங்க போகிறோம்னா ஒரு டேப்பை வச்சு மெஷர் பண்ணிடுவாங்க.
ஆமாம்.
ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம்னா கிலோமீட்டரில் சொல்லுவாங்க.
ஆமாம்.
ஒரு இங்கே நம்ம பூமியிலேருந்து ஒரு நட்சத்திரம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா கிலோமீட்டர் கூட செல்லாது,
லைட் இயர்,
லைட் இயர்னு வாங்க. ஒளி வந்து ஒரு வினாடிக்கு ஃபார் இன் அ செகண்ட்
186,000.
தேங்க்யூ. நீங்கள் பைபிள் மட்டும் தெரிஞ்சவரா இல்லை, சயின்டிஃபிக்காகவும் நிறைய. ஸோ 186,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பிரயாணமாக போகுது. இப்படின்றதுக்குள்ளே 186,000 கிலோமீட்டர் ஒரு வினாடி. அப்போது 10,000 லைட் இயர்ஸ் தூரம் இருக்குன்னா இந்த வேகத்தில் ஒளி 10,000 வருஷம் பிரயாணப்பட்டால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம். இதை பாருங்கள், இதை புரிஞ்சிக்கவே முடியல.
ஆமாம்.
அப்போ இதை உண்டாக்கின தேவனை, இதெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற தேவனை நம்ம ரீசனிங்னால் புரிந்து கொள்ள முடியாது.
முடியாது.
இதை வந்து வி ஹாவ் டு பிலீவ்.
ஆமாம்.
தேவனை அறிந்தவர்கள் வேத வசனம் இதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம அதன் பிறகு அதை அனுபவிக்க துவங்குறோம். சொல்லுங்கள்.
இதெல்லாம் முதலாம் ஆனந்தான் நீங்கள் சொல்கிறது.
ஆமாம்.
சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாம் இதுவே புரிந்து கொள்ள முடியாது. அந்த காலத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணுனாங்க, டைகோ பிரே அவங்கெல்லாம் எண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்து காலத்தில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க நட்சத்திரங்களை எண்ண முடியாதுன்னு. இப்போ இருக்கிற விஞ்ஞான அறிவில் கேலக்ஸியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக போயிடுது, அதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னே தெரியாது, எண்ண முடியும். இத்தனையும் முதலாம் வானம் தான், அதுக்கு மேலே ரெண்டாம் வானம், அதுக்கு மேலே மூன்றாம் வானம். ஸோ தேவன்கிறவர் யாருன்னா வானாதி வானங்கள் கொள்ளாதவர், ஹெவன் ஆஃப் ஹெவன்ஸ் கெனாட் கண்டெயின் தி அப்படின்னு சாலமன் ஜெபிக்கிறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் சொன்னபடி இந்த மனிதனுடைய இந்த சின்ன அறிவில் புரிஞ்சு கொள்ளணும்னா மிக கடினமானது, புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், விசுவாசித்தால் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படலாம், தேவனுடைய பிள்ளை ஆகலாம், இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்று முயற்சி எடுத்தால் பைத்தியக்காரன் ஆகிடலாம். ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ண கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஹி வில் பிகம் மேட். அதுதான் அந்த ஊழிக்கார் சொன்ன. ஆனால் இதை விசுவாசித்த சின்ன குழந்தைங்க விசுவாசித்து இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க.
வாலிபர்சனும் அதை தான் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
அதுதான் கான்செப்டு, விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில். உள்ளத்தில் அவர் பேசுவார், அந்த தாகம் உள்ளவங்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தேடும்போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்குவாங்க அவங்க. ஸோ இப்போது பல மொழிகளில் இது வெளியே போயிருக்கு. என்னுடைய பாட்டுன்னா
நம்ம நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு சின்ன பிரேக், அந்த சாங்க்கு திரும்பி வருவோம். ஸோ நீங்கள் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நரகம் பரலோகம்.
ஸோ பரலோகம் எல்லாமே, நரகம் பரலோகம் ரெண்டுமே இட்டர்னல், நித்தியமானது, முடிவே இல்லாத காலம். அதில் ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறாருங்கிறது விலையேற பெற்ற ஒன்று, அது இலவசமாக தர்றாரு, இலவசமாக ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. விசுவாசிக்கும் போது அதை தர்றாரு கர்த்தர். எனக்காக சிலுவையிலே, நான் பார்க்கல கல்வாரியை, ஆனால் எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று ஒருவன் விசுவாசிக்கும் போது, என் பாவங்களுக்காக அவர் மரித்தார், ரட்சிப்பை சம்பாதித்தார் அப்படின்னு விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த நபருக்குள்ளே அந்த ரட்சிப்பை தர்றார். அது அவருக்கு தெரியும்.
அதாவது இயேசு வந்து கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் வரல, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக வந்தார்.
ஒருவருக்கு வயிற்று வலி இருந்தால் அவருக்கு மட்டும் தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தலைவலி இருந்தால் அவருக்கு மட்டும் தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதே போல் உள்ளத்துக்குள்ளே இயேசுவானவர் வந்துட்டார்னா அவருக்கு தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கு. நெப்போலியன் போகும்போது ஒரு தடவை குதிரையில் போகும்போது கட்டுக்கடங்காமல் போச்சான். அப்போ எதிரில் இருக்கிற சிப்பாய் குதிரையில் தான் இருக்கிறான், நம்ம ஐயா வர்றாரு கட்டுக்கடங்காமல் ஒரு குதிரை வருதுன்னு அவன் ஸ்பீடாக அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ரெண்டு பேர் குதிரையும் நெருங்கி வந்தவொடனே எட்டி பிடிச்சி அவன் வந்து கண்ட்ரோலோடு ஓட்டுறான், இவர் நெப்போலியன் குதிரை கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அவன் அந்த நெப்போலியன் குதிரையை கையை எட்டி பிடிச்சி நிறுத்திட்டான். நிறுத்தி இறங்கி ரெண்டு பேரும் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்து சல்யூட் அடிக்கிறான். அப்போ நெப்போலியன் சொன்ன பதில், தேங்க்யூ கேப்டன். இது வரைக்கும் சிப்பாய் மெஸ்ஸில் தான் சாப்பிட்டான், நெக்ஸ்ட் டே அதே ட்ரெஸ்ஸில் போய் கேப்டன் மெஸ்ஸில் சாப்பிட போகிறான். அங்கிருந்த கேப்டன்ஸ் எல்லாம் அவனை கேலி பரிகாசம் பண்ணாங்களாம், நீ என்ன கேப்டன் ஆகிட்டியான்னு. வெளியே மாறல, ஆனால் உள்ளே மாறிட்டான். அவன் யார் சொன்னது நீ கேப்டன்னு, அவன் சொன்னான் நெப்போலியன் செட். எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்களாம். நீ தேவனுடைய பிள்ளையா, நீ ரட்சிக்கப்பட்டியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு எல்லாரும் சொல்லலாம். ஒருத்தர் விசுவாசித்த உடனே அவர் தேவனுடைய பிள்ளையாகிறார். யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். வெளியே தெரியாமல் இருக்கலாம், வெளியே மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நான் பரலோக பிரஜையாக மாறிட்டேன், பரலோகம்னு ஒன்று இருக்குது, அவனுடைய பிதா என்னுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பரலோகம் இந்த நரகம் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம அதை நிரூபிக்க முடியாது, ஆனால் விசுவாசத்தில் அதை அனுபவிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதுதான் அந்த பாட்டில்.
எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம எல்லோரும் ஒரு நாள் இங்கே கண்களை மூடணும், கண்டிப்பாக அந்த நாள் வரும்.
ஆமாம்.
ஆனால் நம்ம எல்லோரும் பரலோகத்தில் இருக்கணும், இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஸோ இந்த பரலோகத்தில் நம்ம எல்லாரும் சந்திச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி முடிவில்லாத காலம், இட்ஸ் அன் இட்டர்னல் டைம். ஒருவேளை அங்கே வந்து இன்பமேஃபம் இருக்குமான்னு தெரியல. நிச்சயமாக நம்ம எல்லாருமே கூடி நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிப்போம்.
ஆமாம்.
ஸோ ஐ டோன்ட் திங்க் வி வில் நீட் அ ரேடியோ தேர், ரேடியோ டிவி இதெல்லாம் அங்கே தேவை இருக்காது.
இருக்காது.
இன்றைக்கு வந்து எல்லாரையும் உற்சாகப்படுதாங்க. ஆண்டவரே இருக்கும் பொழுது ஒரு தனி என்கரேஜ்மெண்ட் தேவையில்லை, ஒரு தனி சுவிசேஷமோ வேத வசனத்தை போதிக்கணுன்ற அவசியமோ அங்கே இல்லை. பரலோகத்தில் யாரும் குதர்க்கமாக எடுத்து வேத வசனத்தை போதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹெவன். ஸோ இந்த பாதாளம் எப்படிப்பட்ட இடம் பைபிளில்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் நரகம்ன்ற வார்த்தை இல்லை, பட் ஆனால் பாதாளம் தான் நரகம். ஸோ எப்படிப்பட்ட இடம்
பாதாளம் வந்து பாதாளம், அதுக்கப்புறம் நரகம், அதுக்கப்புறம் அக்னி கடல். ஸோ கடைசியில் அக்னி கடலில் தான் லூசிஃபர் அவனுடைய தூதர்கள் எல்லாரையும் போட போகிறாரு. இப்போது எரி நரகம் சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட இடம், பாதாளத்தில் இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எரி நரகத்தில் போடப்படுறாங்க. கடைசியில் நியாய தீர்ப்புக்கு பிறகு அக்னி கடலில் கொண்டு போய் போடுறாருன்னு தான் அங்கே வேதாகமத்தில் வெளிப்படுத்தலில் நம்ம வாசிக்கிறோம். அது முடிவு ரெவரண்ட் எஸ்டர் ஸ்பெர்கில் திரைப்படம் எடுத்தார், பிலீவர்ஸ் ஹெவன், பரலோகம் எப்படி இருக்கும் அங்கே பிலீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி பேர்னிங் ஹெல்னு ஒரு படம் எடுத்தார் ரெவரண்ட் எஸ்டர் ஸ்பெர்கில். இந்த ரெண்டு திரைப்படங்களையும் பல கிராமங்களில், பல ஊர்களில், டவுன்ஸில், சபைகளில் காட்டுவதற்கு எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். கூடவே அதை மொழிபெயர்ப்பேன் நான், பேர்னிங் ஹெல், பிலீவர்ஸ் ஹெவன். அந்த நரகம் அவர் சொல்லும்போது முடிவே இல்லாத காலம் ஒன்று என்று போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பக்கத்தில் சைபர் போட்டுகிட்டே வாங்க, முடிக்கவே முடிக்காதீங்க, போட்டுக்கிட்டே இருங்க, அதுதான் நரகம், முடிவே இல்லாத காலம், பயங்கரமான வேதனை நிறைந்தது. அது அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சிலுவைக்கு வந்தார், ரட்சிப்பை சம்பாதித்தார், பரலோகத்தை கொண்டு போகிறார். இங்கே எவ்வளவு ரொம்ப மோசமான வேதனைகள் இருக்குதோ அந்த மாதிரி நரகத்தில், அந்த மாதிரி பரலோகத்தில் மிக ஆனந்தமான ஒரு இடம், மனிதனுடைய புத்தியில் சொல்ல முடியாத ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் உள்ள ஒரு இடம் பரலோகம். அங்கே ஆண்டவர் நம்ம கொண்டு போகிறாரு, அவரை விசுவாசிக்கலாமே, அவரை ஏற்றுக்கொள்ளலாமே என்று அவர் எஸ்எஸ் பெர்கள் அந்த திரைப்படங்கள் மூலமாக சொல்கிறார்.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொன்னது போல் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த இடத்துல இதை சொல்லி ஆக வேண்டும், மனிதனுடைய முடிவு இந்த பூமியினை இங்கே இங்கேயோட முடி, இங்கே கண்களை மூடும் பொழுது நம்ம முடிவு கிடையாது.
ஆமாம்,
அப்போ தான் ஆரம்பமே இருக்குது.
ஆமாம்.
ஸோ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், த சாய்ஸ் இஸ் யோர்ஸ், த சாய்ஸ் இஸ் மைன். இங்கே ஜீவிக்கும் பொழுது நம்ம வி மேக் த சாய்ஸ், பரலோகமா நரகமா நம்ம யாரும் சொல்லவே முடியாது. எனக்கு நான் வேறு இடத்துக்கு போவேன், தனியாக இருப்பேன்னு சொல்லவே முடியாது. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சாய்ஸ் நம்ம செய்து தான் ஆகிறோம், நம்மை அறியாமல் கூட நம்ம அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
ஆமாம்.
ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகம், பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துட்றாருன்னு சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா, ஒரு ப்ராக்டிக்கலாக. ஸோ பரலோகம் நிச்சயிக்கப்படுகிறது, பரலோகத்துக்கு நம்ம போகிறோன்ற ஒரு நிச்சயம் உண்டாகிறது.
ஆமாம், ஒரு டிக்கெட் மாதிரி தான் அது. ஆமாம், நமக்கு ஒரு உறுதி இருக்குது, நிச்சயமாக நம்ம பரலோகம் போகிறோன்னு. ஆனால் அந்த உறுதி இல்லாதவங்க, நான் நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது கீழே ஒரு பாட்டியமாக அவங்களுடைய பேரனுக்கு தமிழ் எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஐங்கிற எழுத்து அவனுக்கு வரல, சொந்த பேரன் தான் அவனுடைய கையை திருப்பி அந்த சிமெண்ட் தரையில் தேய்ச்சாங்க, அவனுடைய தலையை அந்த செவத்தில் இடித்தாங்க, பார்க்க சகிக்கலை. அவங்களுடைய பேரனே அவ்வளவு சித்திரவதை பண்ணுறாங்க. இன்னொரு வீட்டில் பால் விற்கிறவங்க, அதில் அவர் மனைவியை அடி அடியே நடிக்கிறார், எல்லாரும் பார்த்துட்டுருக்குறாங்க, ஒருத்தர் கூட அந்த பெண்ணுக்கு உதவி செய்யலை, குடிச்சிட்டு வந்து அடித்தார். இன்னொரு தடவை நான் சிவகாசிக்கு போயிருந்தபோது ஒரு செய்தி வாசித்தேன், அங்கேருந்து வாலிப பெண் கடத்தப்பட்டு பம்பாயில் விற்றுட்டாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க நரகத்தை பற்றி ஒரு அறிவு இல்லாமல், நரகத்தை பற்றி நரகத்துக்கு போகிறோமே அப்படின்னு தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபிக்க ஆள் இல்லைன்னு ஆண்டவர் எனக்கு அந்த பாட்டு கொடுத்தார். இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க ஆள் இல்லை, சின்னஞ்சிறுவரை சித்திரவதை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, குடித்து வெறித்து அடித்து உதைக்கிறவங்க இருக்கிறாங்க, அது சுற்றியில் இருக்கிறவங்க பார்த்துட்ருக்குறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்போ வாலிப பிள்ளைங்களை திருடி விற்றுறவங்க இருக்கிறாங்க, விற்கிறாங்க, இன்றைக்கி கூட விற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க ஆள் இல்லையே அப்படிங்கிற பாட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு.
அந்த அதை வந்து உங்கள் டாட்டர் பாடியிருக்காங்க.
ஆமாம்.
ஸோ ஆள் இல்லையே, நம்ம இந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.
ஓகே.
பிரியமானவர்களே, நம்ம அன்பு சகோதரன் இவாஞ்சலஸ் மைக்கேல் பால் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கிறோம். தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார், பல பாடல்களை இயற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாடல்களை இயற்றி இருக்கிறார். ஸோ அவர் இயற்றிய ஆள் இல்லை, அவருடைய மகளுடைய குரலிலே நாம் அதை கேட்க போகிறோம் இந்த பாடலை. ஸ்டே டியூன்ட். பிரியமானவர்களே, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங். காட் பிளெஸ் யூ. Thank you. ஆள் இல்லை. இவாஞ்சலிஸ்ட் மைக்கேல் பால் அவர்கள் எழுதி அவர்களுடைய மகள் சகோதரி ஷாலின் ஃபெலிக்ஸ் அவர்கள் பாடின பாடலை கேட்டோம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இவாஞ்சலிஸ்ட் மைக்கேல் பால் அவர்களுடன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் பொங்குதே, நம்ம எல்லாரும் விரும்பி பாடுகிற பாடல், அதை இயற்றின அன்பு சகோதரன். ஸோ ஐயா, ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. இது இந்த பாடலை கேட்கும் பொழுது சம்திங் ஸ்டர்ஸ் அப் உங்களுக்குள்ளே, ஏதோ ஒன்று எழும்புக. வெரி பேஷனட் சாங். நீங்கள் வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஈரா, ஒரு வித் இப்பொழுது இருக்கிறத விட ஒரு வித்தியாசமான காலகட்டம்.
ஆமாம்.
ஸோ பொதுவாகவே கொஞ்சம் வயதில் மூத்தவர்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவேன். நீங்கள் இருந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு இந்த ஊர், இப்போ எப்படி இருக்குது, என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதுனால, வாட் ஐ மீன் இஸ் இந்த காஸ்பல் சர்க்கிள், என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்குறீங்க நீங்கள் இருந்த நாட்களுக்கும் இப்பொழுதும்? என்ன மாற்றங்கள் சபையில், என்ன மாற்றங்கள் ஜனங்கள் தேவனை தேடுகிற அந்த தாகத்தில், என்ன மாற்றம் பார்க்குறீங்க? ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இருந்ததை விட இப்போ, ஏன்னா இன்றைக்கு மெட்டீரியல் நிறையா.
அன்றைக்கு
ஒரு செய்தியை கேட்கணும்னா ஆலயத்துக்கு போகணும், இல்லை ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வரணும், இப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு இருந்த இடத்துல தட்டினா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்ல மெசேஜ், ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ், எல்லாமே கைக்குள்ளேயே இருக்குது.
ஆமாம்.
ஸோ இந்த சூழ்நிலையில் எல்லாரும் அப்போ இருந்ததை விட ரொம்ப அனலாய் மாறி இருக்கிறாங்களா? என்ன மாதிரி வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் மாற்றிக்கொள்ளலாம்னு நினைக்கிறீங்களா?
நான் நினைக்கிற அளவில் நாங்கள் இருந்தது அந்த காலம்தான் பொற்காலம். சந்தோஷம் பொங்குது எழுதுனது 1973, அது பொற்காலம். இப்போ போக 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 ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறபடி டிஜிட்டல் வேர்ல்டு, யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் ஜூம் மீட்டிங் எல்லாம் இருந்தாலும் கூட, டிவியிலலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட, ஒரு பக்கம் அது இருக்குது. அதை கேட்டு தங்களை பலப்படுத்தி கொள்கிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தாகம் இல்லை, ஆவிக்குரிய தாகம் இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ முன்பு காலங்களில் அப்படி கிடையாது, ஆவிக்குரிய தாகம் நிறையா இருந்தது. இப்போ ஆவிக்குறி தாகம் குறைஞ்சி போச்சு. அதுக்கு பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம், போராட்டங்கள் காரணமாக இருக்கலாம்.
பிரச்சனைகள் வந்து இல்லாத மனிதன் வந்து அந்த காலத்துல இருந்தே இல்லைங்களே?
இல்லை. ஆமாம்.
ஏன்னா இப்போ கவிஞர்கள் பொதுவாக, நான் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவ கவிஞர்கள் இல்லை, கிறிஸ்தவ கவிஞர்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பாடி தேவன் சொல்யூஷன் பாடுவாங்க. பட் மற்ற கவிஞர்கள் வந்து பிரச்சனைகளை பாடி தான் இருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்தே.
ஆமாம்.
அப்போ நமக்கு பிரச்சனைன்றது மனிதனுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருந்திருக்குன்றது தான் தெரியுது.
ஆமாம், இருக்குது. அதில் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிரச்சனைகளை ஆண்டவருடைய உதவினால் ஜெபம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. மற்றவங்க வந்து ஆண்டவரோடு இல்லாததுனால அவங்க அந்த பிரச்சனைகள்லேயே மூழ்கி போய் ஆண்டவர்கிட்ட வராமல் வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறாங்களா, அப்படியே வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. முந்தி இருந்த அந்த தாகம் அந்த ஆர்வம் இல்லை. அப்படியே அவங்க ஆலயத்துக்கு போகிற, இப்போ ஆலயம் இப்போ லாக்டவுனில் இல்லை, ஆலயத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கூட ஆவிக்குறி ஜீவியத்தில் அவங்கள நம்ம முந்தி இருந்த காலங்கள் மாதிரி இப்போது பார்க்க முடியல. இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிட்டே போகுது. ஆண்டவர் சொன்னார் இன்னும் போக போக,
ஒருவேளை இதை கேட்குற யாராவது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கலாம், இல்லை இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், நான் வந்து இன்னும் அந்த தாகத்தை அதிகரித்துக்கணும்னா என்ன பண்ணணும், நான் இன்னும் தாகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில்?
அவங்களுக்கு ஐக்கியம் இருந்தால் ரொம்ப நல்லது. ஐக்கியம் ஃபெலோஷிப் மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபெலோஷிப்பில் தான் இப்போ தனியாக ஒரு கட்டை எரியாது, ரெண்டு கட்டை இருந்தால் எரியும். ஸோ அதனால தான் வேதாகமாக ஐக்கியத்தை ரொம்ப வலியுறுத்துது. அவங்களுக்கு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம்.
நீங்கள் சொல்லும் பொழுது காலம் சென்ற பண்டிதர் ரெவரன் பில்லி கிரஹாம் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. அவரை வந்து அவரை எப்போவுமே நிறையா ப்ரெஸ் மீட் இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அவரை யாரோ கேட்டிருக்காங்க, ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொன்னார், மூன்று காரியம். ஒன்று உன்னுடைய தனிப்பட்ட ஜெபம், உன்னுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு, மூன்றாவது ஐக்கியம். இது மூணுமே முக்கியம். இதில் ஒன்று நீ கூட காம்ப்ரமைஸ்
பண்ண முடியாது.
ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நான் காலைல பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அல்லது ஏன் நான் ஒரு விசுவாசிகள் கூடுகை நண்பர்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐக்கியங்களை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது.
கண்டிப்பாக சபை கூடுவதிலே விட்டு விடாதவர்கள் இருக்குது. இப்போ லாக்டவுனில் சபை கூடி வருதல் இல்லாட்டியும் சீக்கிரமாக லாக்டவுன் லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா சபை கூடி வருதல் தான், ஐக்கியம்தான் தேவனுடைய விருப்பம் எதிர்பார்ப்பு, எல்லாம் ஒன்றாக இருக்கணும் தான் அவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 17. ஸோ ஐக்கியம் இருக்கும்போது அவங்க தங்களை பலப்படுத்தி கொள்ள, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐக்கியம் இல்லைனா அவங்க கொஞ்சம் குறைஞ்சி போக போக இன்னும் விசுவாசம் குறைஞ்சிரணும் தான் இயேசுவானவர் சொல்லிட்டு போனார். அவர் வருகையில் விசுவாசத்தை காண்பாரன்னு சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலம் நான் பொற்காலம் சொன்னேன், இப்போ போக போக கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுங்கிறத தான் பார்க்குறோம். எல்லாருடைய அபிப்பிராயமும் அதுவாக தான் இருக்க முடியும். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை, எங்கள் காலம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இனி போக போகிற இனி வரப்போகிற காலங்களில் விசுவாசத்தை காண்பாரோங்கிற காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆண்டவர் வரப்போகிறாரு, விசுவாசமே குறைஞ்சி போய் இல்லாமலே போகிற ஒரு காலம் கட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் நம்மை காத்து கொள்வது நல்லது. பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம், நம்ம வழி தவறி நடத்துகிறவங்க இருக்கலாம். சரியான ஐக்கியத்தில் நம்ம பலப்படுத்தி கொள்கிறத விட வேறு வழி எதுவும் இல்லை.
நீங்கள் சொன்னீங்க வழி தவறி நடத்துகிறவர்கள் இருக்கலாம். இந்த கேள்வியை நிச்சயமாக உங்ககிட்ட நான் கேட்கணுன்னே இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு பைபிள் டீச்சர், வேதத்தை போதிக்கிறவர். இப்போது இன்றைக்கு நான் சொன்னது போல், நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல், ஒரு நம்ம ஃபோனை எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க விரல் விட்டு எண்ணிடலாம்,
ரொம்ப குறைவு,
ரொம்ப குறைவு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எந்த ப்ரீச்சர் வேணும், என்ன மாதிரியான மெசேஜ் வேணும், எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுவும் நம்ம இப்போ இருக்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாருங்கள், போய் இந்த யூடியூப்பில் ஒரு ரெண்டு மெசேஜ் பார்த்தோம்னா அதே ஸ்டைலில் மற்ற மெசேஜஸ் அவனே கொடுத்துட்றான்.
ஆமாம்.
ஸோ இப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இது வேதத்தின் அடிப்படையில் சரி அல்லது இது சரியில்லை? ஏன்னா எல்லாமே சரி மாதிரி தோன்றுகிறது.
தோணுதாமா?
இப்போது உதாரணமாக ராப்சர், ரகசிய வருகை
அப்படின்னு சொல்ல,
அப்படின்னா ஒரு சிலர் வந்து ரகசிய வருகை இருக்குதுன்றத ஆணித்தரமாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் ரகசிய வருகை இல்லைன்றத ஆணித்தரமாக, ரெண்டு பேருமே வசனத்தை தான் கொடுக்குறாங்க.
ஆமாம்.
ஸோ இப்போது இதை வந்து குறிப்பாக வாலிபர்கள், வாலிபர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும், எப்படி எதை எடுத்துக்கொள்ளுவது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும்.
இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுதான் அவர் சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
ஆராய்வதுன்னா என்ன? இப்போ யாருக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆராய்வதுன்னா என்ன, வாட் இஸ்? அப்போ இங்கிலீஷில் வந்து ரிசர்ச்சுன்னு சொல்லலாமா? சர்ச் தி ஸ்கிரிப்சர்ஸ்.
ஆமாம், சர்ச் ரிசர்ச். இப்போ சங்கீதக்காரர் சொல்கிறாரு, இரவும் பகலும் வாசிக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கு, தியானமாக இருக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கு, அதையே மெடிடேட் பண்ணோம். அப்போ வந்து வேத வசனத்தை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. அது பெரேவப்பட்டினத்தார் அப்படி இருந்தாங்க, வேத வசனத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக தெரிந்து கொள்வதில் அவங்க ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு தான் பவுல் எழுதுறாரு. அவருடைய காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க ஆழமாக படித்துக்கொள்ள, அப்போ வேத வசனத்தை படிக்க படிக்க, இன்னும் ஆழமாக படிக்க படிக்க, சரியாக படிக்கணும், சரியான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இருக்கணும். திறந்த மனதோடு தான் வேதாகமத்தை திறக்கணும். ஒரு மனசில் ஏற்கனவே ஒரு இதுதான் டாக்டரின் நினச்சிட்டு வேதாகமத்தை திறந்தால் ரேப்சர் இல்லைன்னு தான் வரும். ஆனால் ஆண்டவரை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு திறந்தால் ரேப்சர் இருக்குதுன்னு வரும். ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்வார் நம்ம அப்படிங்கிறது திறந்த மனதோடு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வெளிப்படும். ஏன்னா எல்லாருமே வேத வசனத்தை வச்சு தான் போதிக்கிறாங்க. ஆகவே வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்கணும். அதன் மூலமாக மாத்திரமே நம்ம அந்த தவறான உபதேசங்கிறது நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும். வசனத்தை தவிர வேறு வழி இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தை தவிர வேறு வழி இல்லை.
எதனால் இன்றைக்கு இவ்வளவு வந்து ஒரு தவறான உபதேசங்கள், மிஸ்லீடிங் ட்ரூத்ஸ் அப்படின்றது இன்றைக்கி இருக்குதுன்றது நம்ம எல்லாருமே வந்து தெரிந்த ஒரு விஷயம். நம்ம யாரையுமே குறிப்பாக சொல்லலை, குற்றப்படுத்துவது நம்முடைய நோக்கம் இல்லை. எதனால் இன்றைக்கு வந்து முன்பு இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா?
ஆண்டவர் வந்து ஏற்கனவே சொன்னார், கடைசி காலங்களில் கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் வருவாங்கன்னு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த காலத்தில் நடந்துகிட்ருக்குது. கொஞ்சம் காலம்தான் நரகத்தில் இருப்போம், ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், கொஞ்சம் காலம் கழித்து பரலோகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற உபதேசம் இன்றைக்கி இருக்குது. அது நல்லா இருக்கிறதுனால அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது.
ஆனால் அது வேதத்தில் இல்லை,
ஆனால் பைபிளில் அது இல்லை, பைபிளில் அது இல்லை, அவங்க அதை காட்ட மாட்டாங்க. ஒரு குழு இருக்கிறாங்க, அவங்க இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிறாங்க. அவங்க வந்து காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க, அதோடு நிறுத்த மாட்டாங்க. மேலே காடு அடுத்த வரியில் ஈஸ், அடுத்த வரியில் லவ், அதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம் ஈஸ், அதுக்கப்புறம் காட், வரி வரிசையாக எழுதியிருப்பாங்க. காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். ஸோ காட் இஸ் லவ்னுனா காட் இஸ் ஈக்குவல் டு லவ்ங்கிறாங்க அவங்க. அப்போ திருப்பி வாசிங்க, லவ் இஸ் ஈக்குவல் டு காட். அன்புங்கிறது தேவன் இல்லை, அது ஒரு உணர்ச்சி தான். தேவன் அன்பாக இருக்கிறார், ஒன்று ஒன்றியோ அவன் 4:8 அது ஓகே. ஆனால் அன்புங்கிறது உணர்ச்சி இல்லை. இவங்க சொன்ன உடனே காட் இஸ் லவ் அப்படின்னா லவ் என்னது? காட். இது பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. பண்ணோன்னா அப்போ லவ் காட்னா நீ எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற ஒரு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடுறாங்க. சரியாக தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து சரியான சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனம் இருக்கிறவங்க தவறி போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் திரும்பி நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்டவங்க திரும்பி வந்துடுவாங்க. சிலர் வந்து இல்லை, ஆண்டவர் எனக்கு வேண்டான்னு போகிறவங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ரோப் கொடுப்பு, ஒரு குறிப்பிட்ட காலம்
கொடுத்துருப்பாங்களுக்காகவும். ஏன்னா ஏசாயில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஸோ ஆண்டவர் நிச்சயமாக, நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் வந்து வேண்டான்னு போயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு. ஆதாம ஆண்டவர் தேடி வந்தார். ஸோ நம்மை ஆண்டவர் தேடி வந்தார். நிச்சயமாக ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் இப்போ இல்லைனாலும், தேவன் உங்களை அணைத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அவரிடத்துல ஓடி வரணும்,
ஓடி வரணும்.
அது வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் ஒரு நாளும் உங்களை தள்ளுவது இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஸோ இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வேத வசனங்களை ஆராய வேண்டும். சர்ச், ரிசர்ச். அது எப்படி ரிசர்ச் பண்ணுறதுனா, வெரி சிம்பிள், மீண்டும் மீண்டும் வாசிக்கணும்.
மீண்டும் வாசிக்கணும், திறந்த மனதோடு,
ஒரு திறந்த மனதோடு,
திறந்த மனதோடு வாசிக்கணும். தேவன் இருக்கிறாருங்க, தேவன் இருக்கிறாருங்கிற அடிப்படை சத்தியமே நிறைய பேருக்கு தெரியாத போது தேவனது வார்த்தைக்கு அவங்க அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை. இப்போ நம்முடைய நடை, ஒரு மனுஷனுடைய நடை வித்தியாசம், குரல் வித்தியாசம், கையெழுத்து வித்தியாசம், கைரேக வித்தியாசம், கருவழி வித்தியாசம். இப்படி ஆண்டவர் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லாத ஒரு கைரேகையோட ஒரு குரலோட ஒரு பிறக்குது அது. இது தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி இல்லை. அப்போ அவருடைய புத்தகத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இந்த புத்தகத்தை அழிக்கணும்னு எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, அவங்க தான் அழிஞ்சு போனாங்களே ஒழிய, இன்றைக்கி அந்த புத்தகம் இருக்குது.
ஆமாம், ஒரு ஐ திங்க் அந்த பிரிண்டிங் இருந்த டைமில் த மோஸ்ட் பிரிண்டட் புக், அதிகமாக பதிவு பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் வந்து பைபிள்.
பைபிள் தான் இன்றைக்கும் அநேக வீடுகளில் இருக்கிறதும் வேதாகமம் தான். அழிஞ்சு போகாத புத்தகம், ஒழிந்து போகாத புத்தகம். இப்போ தேவனுடைய, தேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அப்புறம் தேவனுடைய புத்தகத்துக்கும் மதிப்பு கொடுக்க முடியும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள், புதையல்களை ஆண்டவர் நம்ம கொடுப்பார்.
எனக்கு சொல்லுங்க,
அதை தெரிஞ்சிக்காததுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள்,
அதுக்கு சொல்யூஷனே இந்த பைபிளில் தான்.
பைபிள்
புரிந்தாதான்
ஆறுதலே இங்கே தான் இருக்கு.
ஆமாம், எனக்கு தெரிந்த ஒரு, அவர் நல்ல பைபிள் டீச்சர். அவர் என்ன சொல்லுவார்னா, சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து இந்த முருங்கைக்காய் ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், டே நீங்கள் முருங்கைக்காவை நல்லா என்ன பண்ணணும், அதை சூ பண்ணி உறிஞ்சி எடுத்து நீங்கள் கீழே போட்டால் கொளுத்துனா கொளுத்திக்கணும், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் பைபிளை அப்படி தான் வாசிக்கணும்,
வாசிக்கணும்.
நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம வந்து சூ பண்ணி அதை எடுத்துடணும். ஸோ வெரி சிம்பிள், ரிப்பீட்டட் ரீடிங், ஜபத்தோடு வாசிப்பது, அதை மீண்டும் மீண்டும் வாசிப்பது. அண்ட் வேதத்தை புரிந்து கொள்ளணும்னா, ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தையும் வசனத்தையும் வைத்து அல்ல, வேதம் முழுவதும் அந்த கான்டெக்ஸ்டில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ
அதுக்கு தடையாக இருக்கிறது அவங்களுடைய, இன்றைக்கி விசுவாசிகளுக்கே சொல்கிறேனே, அவங்க போராட்டங்கள், பிரச்சனைகள், வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் ஒரு தடவை நீலகிரியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது மேகம் அங்கே வரும், மேகம் வந்து இங்கே கீழே பிளைன்ஸில் வராது. அப்படி அங்கே மேகம் வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, இந்த வெண்மை மேகம் கருமையாகும். அந்த போராட்டத்தினால வசனங்களை நம்ப முடியாத ஒரு கட்டத்துக்குள்ளே போயிடுறாங்க. வெண்மை மேகம் கருமையாக, தென்றல் புயலானால் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஆமாம், வெண்மை மேகம்தான் இருக்குது, சில சமயம் கருப்பாயிருது, ஆனாலும் கர்த்தர் மாறாதவர், அவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பாருங்கிறது தான் அந்த பாட்டில் எழுதுவதற்கு ஆண்டவர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த பாட்டை கர்த்தர் கொடுத்தார்.
தெண்டல் புயலான அந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம், வந்து நம்ம பேசுவோம். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இவாஞ்சலிஸ்ட் சகோதரன் மைக்கேல் பால் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை இயற்றியவர், அது மட்டுமல்ல பல அர்த்தமுள்ள இருதயத்தை தொடுகிற பாடல்களை இயற்றியிருக்கிறார். மீண்டும் இன்னொரு பாடல், தென்றல் என்ற அவருடைய பாடலை நம்ம பார்க்க கேட்க போகிறோம். காட் பிளஸ் யூ. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் இவாஞ்சலிஸ்ட் மைக்கேல் பால் அவர்களுடன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை இயற்றியவர், வெறும் இதை மட்டும் நான் சொன்னால் அது ஒரு பெரிய அநீதி. ஏன்னா வெறும் அந்த ஒரு பாடலை மட்டும் அவர் ஏற்றலை, அது அவருடைய ஐடென்டிட்டியாக இருந்தாலும் பல பாடல்களை தேவன் அவர் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஒரு எழுச்சி உண்டு பண்ணுகிற பாடல்கள், இருதயத்தை தொடுகிற பாடல்கள். ஸோ அவரோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ ஐயா, ரொம்ப அழகான வார்த்தைகள், அழகான பாடல்கள். ஸோ இப்போ நம்ம இதை கேட்குற அநேகர் வந்து, நான் கூட பாடல் எழுதணும், இப்படி நான் பாட்டு இயற்றணும், நான் ஒரு பாட்டாவது பாடணும் அப்படின்னு ஒரு வாஞ்சம் இருக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து, நான் பாடுகிற திறமை இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் பாடல் இயற்றலை, இதில் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு இருக்கலாம், நானும் பாடல் இயற்றலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க?
இப்போ ஆண்டவரை பற்றி பவுல் சொல்லும்போது, அவருடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய இருதயத்தில் விருப்பமாக வைக்கிறாருன்னு பிலிப்பியர் 2:15 சொல்கிறாரு. அந்த விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அந்த எழுதக்கூடிய திறமை இருக்கும். எனக்கு எங்கள் தாத்தா பாட்டு எழுதுவாங்க, எங்கள் சித்தி ஆர்கன் வாசிப்பாங்க, மாமா வயலின் வாசிப்பாங்க, ஆனால் எனக்கும் இசைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. பாட்டு பாடுவேன் ஆனால் எழுதுவேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்னை அறியாமல் எழுத ஆரம்பித்தேன். ஸோ நம்ம எழுத எழுத ரெண்டு பக்கம் எழுதுவேன் முதல்ல பாட்டெல்லாம். அப்போது போக போக அதை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணார். நமக்கு அந்த பாரம் இருக்கும்போது, ஆஞ்ச ஆசை இருக்கும்போது, வாஞ்சை இருக்கும்போது ஆண்டவர் அந்த பாட்டு வெளியே கொண்டு வரார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னபடி குழந்தைங்க சித்திரவதைப்படுறது, சிலர் குடிச்சிட்டு அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. நீலகிரியில் இந்த மேகத்தை பார்க்கும்போது பாட்டு கொடுத்தாரு. ஒரு ட்ரெயினில் ஏறின போது கத்தர் எனக்காகனு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அது கூட இந்த ஷாலின் ஃபிலிக்ஸ் யூடியூப்பில் இருக்குது.
சரி.
அப்புறம் அந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்தை கொண்டு போனார். அங்கே போகிற வழியில் இந்த கப்பலில் போகும்போது மீனெல்லாம் கூட்டமாக துள்ளும், யார் லீடர்னே தெரியாது, கூட்டமாக அதை இறங்கிடும் ஒரே நேரத்தில். அந்தமானுக்குள்ளே போன பிறகு மான் கூட்டத்தை பார்த்தேன். இந்த மீன் கூட்டம் மான் கூட்டத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார், உம்மை துதிப்பேன். அதுவும் இந்த சீடியில் இருக்குது. அப்புறம் ஒரு இப்படி வித்தியாசமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் பாட்டு கொடுக்குறார். ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டேன். ஆண்டவர் ஒதுக்கப்பட்ட என்னை எடுத்து அவருடைய காவியத்தில் வச்சார், ஒரு வரியில் என்னையும் வைத்தார்னு. இப்போ தேவா முந்தன் கரத்தாளுங்கிற ஒரு பாட்டு எழுத கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். ஆண்டவர் என்னை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ஆனால் நீ தான் வேணும்னு என்னை தூக்கி ஆண்டவர் அவர் எழுதுகிற ஒரு காவியத்தில் ஒரு வரியில் என்னையும் வைத்தார். யார் யாரையோ வைக்கிறாரு, என்னையும் வைத்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஆசீர்வாதத்தோடு முடியல, மற்றதெல்லாம் ஆசீர்வாதத்தோடு முடியும். ஏன் முடியலன்னா அது தொடர்ந்து எழுதப்படுது, அதில் இன்பம் எஃப்எம் எழுதப்படுது.
ஆமாம்,
அது தொடர்ந்து அந்த வரலாறு போயிட்டே இருக்குது. ஸோ அதில் ஆண்டவர் ஒரு எல்லாரையும் வைக்கிறாரு, அதில் இன்பம் எஃப்பையும் வச்சுருக்காரு, என்னையும் ஒரு வரியில் வச்சார் நினைக்கும்போது நான் அழுதுருவேன். நான் ஆனந்த கண்ணீரை தவிர வேறு வழியில். இப்போ இந்த மாதிரி ஆசை யாருக்கெல்லாம் இருக்குதோ அது ஆண்டவர் கொடுத்த ஆசை. பாட்டு எழுதணுங்கிற ஆசையே ஆண்டவர் கொடுத்தது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருந்து அந்த பாட்டு வரும், அந்த பாட்டு கண்டிப்பாக வரும்.
எக்ஸலன்ட். அடுத்தது ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்தேன். ஒரு குடும்பத்தில் அந்த வயதானவர் தாத்தா, அவர் ஃபோன் பண்ணி அவங்க பேரனை குறித்து பேசினார். தம்பி, இவனுக்குள்ளே பிசாசு இருக்குது, ஒர்ஷிப் பண்ணுறேன்றான் ஆனால் அவன் ஒர்ஷிப் பண்ணல. என்னன்னா, டீனேஜ் பாய், 17 வயது, அவருடைய ஒர்ஷிப் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரம்ஸு, ஹெவி கிட்டார்ஸ் இதை போட்டு அந்த தம்பி வந்து உண்மையாக நல்ல ஒர்ஷிப் பண்ணி ஆராதிக்கிற ஒரு இது. பட் அவருடைய டேஸ்ட் வந்து இது. ரெண்டு பேர்கிட்டையும் பேசினா இந்த தம்பி சொல்கிறான், இஸ் 17, தாத்தா வந்து 70+. எங்கள் தாத்தா வந்து ஹிம்ஸ் தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. நான் எப்படின்னா ஹிம்ஸ் கேட்பேன், எனக்கு போர் அடிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இவன் ஹிம்ஸ் கேட்க மாட்டான், ட்ரம்ஸ் போட்ட பாடலை இவன் கேட்குறான், இது வந்து வர்ஷிப்பாக நீங்கள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்றார். ஒருவேளை இதை உங்ககிட்ட கொண்டு வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
இல்லை, வித்தியாசமான வாத்திய கருவிகளில் ஆண்டவரை பாடி கர்த்தரை பாடி துதிக்கலாம். அதில் வித்தியாசமான விதமான ஆராதனைகள் இருக்குது. நம்ம நினைக்கிறது தான் ஆராதனை நமக்கு, அது இன்னொருத்தருக்கு அவங்க நினைக்கிறது ஆராதனை. கர்த்தரை அவங்க ஆராதிச்சாங்கன்னா எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
ஐ திங்க் நம்ம வந்து அந்த வார்த்தைகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க, ஸ்கிரிப்சர் பேஸ்டாக இருக்குதா, அது ஒன்று. அடுத்தது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, 70 வயதுக்கு மேலே அவருக்கு அந்த எனர்ஜி எல்லாமே சப்சைட் ஆகிருக்கும். அது இட் ஆல்சோ ரிஃப்ளெக்ஸ் இன் இஸ் வர்ஷிப்
நேச்சுரல். ஆமாம்,
இப்போ ஒரு 17 வயது பையனும் பொழுது அவன் துள்ளி குதிச்சு அவன் அப்போதான் அவனுக்கு வர்ஷிப் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். தட் இஸ் நத்திங் ராங்.
ஆமாம்,
அவனுடைய எனர்ஜி, அவனுடைய இது. 17 வயது மட்டும் இல்லை, ஆல் தோஸ் வர் யங் அட் ஹார்ட்.
கரெக்டு.
ஸோ அதனால் நத்திங் ராங். இந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணுறது தான் ஞானம். இதை எப்படி பண்ணுறது ஆக்சுவலி?
இது கேப்பை சேர்த்துற முடியுமான்னு எனக்கு தெரியல.
ஓகே.
ஏன்னா சேர்க்க முடியாது. இவங்களுடைய மனநிலை, 70 வயசானவங்களுடைய மனநிலை வேறு, 17 வயசில் இருக்கிறவருடைய மனநிலை வேறு. ஆனால் அவங்க அவங்களுடைய மனநிலையில் ஆண்டவரை ஆராதிச்சாங்கன்னா, ஆராதிக்கிறதுக்கு நாம் தான் வழி நடத்தணும். அவங்கள ஆராதிச்சிட்டாங்கன்னா ஆக்ஷன் இல்லை, ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். வெளியே அவங்க ஆக்ஷன் நல்லா ட்ரம்மெல்லாம் அடித்து பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஓகே. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் அவங்களுக்கு அந்த தாகம், ஆண்டவர் மேலே ஆசையும் இருந்ததுன்னா அது போதும். வாத்திய கருவிகளை செய்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம், புது பாட்டை பாடுங்கன்னு சொல்லியிருக்குது. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றபடி அவங்க புது பாட்டை அவங்க பாடுவாங்க. இப்போ எனக்கு ஆனமலை எஸ்டேட்டில் வாலிபர்களெல்லாம் ஒன்றா கூடி ஒரு மீட்டிங் நடத்துனாங்க, அதுக்கு பாட்டு கேட்டாங்க. என்னுடைய பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தெண்டல் புயலானெல்லாம் ரொம்ப சாஃப்டான பாட்டு, அப்படி உம்மை துடிப்பேனும் சாஃப்டான பாட்டு. ஆனால் இந்த வாலிபர்கள்லாம் கூடும்போது அவங்களுக்கு ஒரு பாட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டுவோம் கட்டுவோம் இந்த பாட்டு, அவங்களுடைய தீம் வந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு அந்த பையங்க பாடிட்டு வெளியே வராங்க, எல்லோரும் சாப்பிட போங்கன்னு சொன்னாங்க. கடிப்போம் கடிப்போம் வாருங்கள்னு பாட்டு, ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு அதோடு முடியுது, அவங்க பிரியாணி போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை அது, நான் சாஃப்டாக தான் எழுதுவேன், வால்ஸ் தான் எழுதுவேன், 3/4 தான் எழுதுவேன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய ட்ரம்ஸ் அடித்து பாட்டினா தான் அவங்களுக்கு ஒரு பாட்டு மாதிரியே. ஆமாம். அதனால் ஹிம் பாடுற ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தெய்வீகமாக இருக்கும், தெய்வ பிரசன்னம் இருக்கும். அதே நேரத்தில் கொட்டு அடித்து பாடுறவங்க அது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு அதில் தெய்வ பிரசன்னம் இருக்குது. ஆட்டிடியூடு இல்லை, ஆக்ஷன் இல்லை, ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை ஆராதிச்சாங்கன்னா அவங்க ட்ரம்ஸ் அடித்து கூட பாடலாம். எனக்கு அதில் எந்த விதமான பர்சனலாக ஆட்சேபனை எதுவுமே இல்லை.
ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நான் எப்போதுமே சொல்லுவது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை. நம்ம முடிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு. ரொம்ப அழகாக நீங்கள் சில காரியங்கள் சொன்னீங்க. நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதோ அல்லது வேறு பின்னணியில் பிறக்கிறதோ ஒரு காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். பரலோகம், நரகம் அல்லது பாதாளம், ரெண்டு இடமும் உண்மை. நம்ம எங்கே போகிறோன்றதை நம்ம தீர்மானிக்கிறோம். ஆக்ஷன் இல்லை, ஆட்டிடியூட். இங்கே வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த மனநிலை, அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
கரெக்ட்.
சம்படி செட், பரலோகத்துக்கு போனால் நம்ம செய்ய போகிற ஒரே காரியம் வர்ஷிப் தாங்க. மெசேஜ் கிடையாது, ஜபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஆமாம்,
வெறும் வர்ஷிப் தான். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் இது.
ஆமாம்,
அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
ஆமாம்.
ஸோ பரலோகத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? இங்கே பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ஹார்ப்பு தான் இருக்காங்க.
வாத்திய கருவிகள் இருக்கலாம், பரலோக குதிரையே இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அங்கேருந்து நமக்கு தெரியாத பல காரியங்கள் பரலோகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் சிலது, சிலதெல்லாம் ஓமைகளாக ஓமானங்களாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இசை இருக்குது. சகோதரி சாராநடவர்ஜி அவங்க காலஞ்சென்று அவங்களுடைய ஒரு மீட்டிங்கில் அவங்க சொல்கிறாங்க, தூதர்கள் பாடுறதை நான் கேட்குறேன், நான் அதில் நான் பாட்டு எழுதுகிறேன், அந்த இசை கேட்குறேன், அந்த இசை ரொம்ப தெய்வீகமாக இருக்குது, அதில் பாட்டு எழுதுறேங்கிறாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக இசை உண்டு, இசை கருவிகள் இருக்கலாம். எனக்கு தெரியல, சிலர் போயிட்டு வந்து இசை கருவிகள் இருக்குங்க, வேறு காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஆராதனை இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு, ஆராதனை இருக்குது. இங்கே நம்ம அதை வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வேதாகமத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்.
சொல்லுங்கள்.
வேதாகமம் உண்மைங்கிறதுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் யூதர்கள். யூதர்கள் அந்த காலத்தில் பார்வோன் அழிக்க நினச்சா அழிக்க முடியல, நேபுகாத் நேச்சர் காலத்தில் அழிக்க முடியல, எஸ்தர் காலத்தில் அழிக்க முடியல. இப்போ ஏறோது கூட இயேசுவானவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்த இந்த ராஜாவே அழிக்கலாம்னு நினச்சா முடியல, இன்றைக்கு வரவங்களை அழிக்க முடியல. யூதர்கள் வேதாகமம் உண்மையான புத்தகங்கிறது, இதை நம்ம வாசிக்கணும். அதில் பரலோகத்தை பற்றி இருக்குது, அதில் தேவனை பற்றி இருக்குது, அவரோடு நெருங்கி வாழணும். தினமும் 4 அதிகாரம் வாசிக்கணும், தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், தினமும் ஒரு ஒழியமாவது செய்யணும்.
நீங்கள் ஒரு வழக்கமாக சொன்னீங்களா இல்லை ஏதாவது கணக்கு இருக்கா? 4 அதிகாரம்ன்றது,
4 அதிகாரம் வாசித்தா 10 மாதத்தில் வாசித்து முடிச்சிடலாம்.
ஓகே, அந்த
ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது வாசிக்கணுங்கிறது தான் என்னுடைய. இப்போ இன்பம் எஃப்எம் 24/7ங்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு நேரமாவது ஜபிக்கணும், ஏதாவது ஒரு நேரமாவது தேவனோடு செலவழிக்கணும். 24/7 இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 24/7 இருந்தவங்க இருக்கிறாங்க. ஏனோக்கு நோவாலா தேவர் வாக்கிங் வித் காட், தேவனோடு சஞ்சரிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படி இல்லாவிட்டாலும் கூட அவங்கவுங்களுக்கு
திஸ் ஹஸ் கம் இன் அ வெரி அப்ரோப்ரியேட் டைம் நினைக்கிறேன். ஒரு வருஷத்தில் வேதத்தை முடிக்கணும்னா நாலு அதிகாரம்
10 மாதத்தில் முடிச்சிடலாம்.
நிறைய பேர் சங்கீதத்தை நிறைய தடவை வாசித்து முடிச்சிருக்கிறாங்க ஒரு வருஷத்தில், 4 அதிகாரமாக. அதை தாண்டி நம்ம மற்ற புத்தகங்களையும்
வாசிக்கணும், புதிய ஏற்பாடு அதிகமாக வாசிக்கணும். அந்த
ஜனவரி டு டிசம்பர் எப்போ கேட்டாலும் சங்கீதம் வாசிச்சேன்னு சொல்கிறாங்க உண்டு, சங்கீத பிரியர்கள் அப்படி சொல்லலாம். அதை தாண்டி கொஞ்சம் மற்ற வேதத்தில் மற்ற புத்தகங்கள் இருக்கு,
ஆமாம், அந்த புத்தகங்களையும் வாசிக்கணும்.
ஸோ 4 அதிகாரம்ன்றது வெறும் சங்கீதத்தில் 100 சங்கீதம் இப்படி சின்ன சின்ன சங்கீதம் கிடையாது,
முழு வேதாகமத்திலையும்
4 அதிகாரம் பெரிய அதிகாரங்கள் இருக்கு,
அதையும்
வாசிக்கணும்.
ஆமாம், வாசிக்கணும். தினமும் ஒரு சின்ன ஊழியம் செய்யணும். இன்ஃபர்மேஃபம் டெய்லி ஊழியம் செய்கிறீங்க, 24/7 செய்கிறீங்க, ஒரு சின்ன ஊழியம் தினமும் ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இமெயிலில் ஒன்று அனுப்பலாம், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், அப்படி நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க, எல்லாரும் செய்யணும்.
ஆமாம், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மெசேஜை ஐயா சொல்லலை, நீங்கள் படித்து உங்களுக்கு வர்ற தாட்ஸை நீங்கள் மெசேஜாக பேசி அனுப்பலாம், டைப் பண்ணி அனுப்பலாம். ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி,
நீங்களாகவே ஒரு மெசேஜ் அனுப்பலாம்.
நிறைய பேர் எஸ்ஓஎஸ் ரொம்ப எமர்ஜென்சி ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுங்கன்னு அனுப்புவாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணீங்களா? இல்லை, நான் ஃபார்வர்ட் பண்ணேன்னு. அந்த மெசேஜ் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு.
ஆமாம்,
மெசேஜை கூட வாசிக்கிறது கிடையாது நிறைய பேர்
கிடையாது. ஆமாம், சும்மாவே ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, நமக்கு என்ன வெளிச்சம் கிடைக்குதோ அதை வச்சு யாருக்காவது ஒரு ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கும்போது போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திர பாட்டு நிறையா பாடலாம், ஜெபப்பாட்டு நிறையா பாடணும். அப்போது ஜெபப்பாட்டு பாடும்போது தேவனோடையே இருக்கிறோம், மற்ற பாட்டு பாடலாம், அது நமக்கு உற்சாகம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்துவார், அது எங்கள் பாட்டில் கூட இருக்குது, அது நமக்கு உற்சாகம். ஆனால் ஆண்டவரோடு தேவா உந்தன் கரத்தால் என்னை தொட்டீர், அவரோடு பேசுகிறோம், அவரோடு பேசுகிற பாட்டாக பாடணும், அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனோடு நேரம் செலவழிக்கிறது
பாடல்களை பிரிக்கலாம், மற்றவர்களுக்கு பாடுற பாடல், தேவன் நமக்கு செய்ய போகிறத விசுவாசமாக பாடுறது, இன்னொன்று தேவனுக்கு பாடுவது, தேவனை பார்த்து பாடுகிறது. ஸோ நீங்கள் அதை தான் மீன் பண்ணுறீங்க, தேவனை பார்த்து பாடுகிற பாடல். இதை வந்து அதிகமாக பாடும் பொழுது அந்த ஒரு கம்யூனியன் ஏற்படுகிறது,
உதவியாக இருக்கும்.
ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க அங்கிள். ஸோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
எங்கள் நல்ல தகப்பனே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நீர், அநேக வாசஸ்தலங்கள் உம்மிடத்தில் உண்டு, அங்கே எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீர் திட்டம் தீட்டி இந்த பூலோகத்திலே மனிதராக வந்து எங்களுக்காக சிலுவைக்கு போய் ரட்சிப்பை சம்பாதித்ததற்காக நாங்கள் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் தருகிற ரட்சிப்புக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிற தேவனே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். அந்த பரலோகத்தில் நாங்கள் ஒரு நாள் உம்மோடு கூட வந்து சேர்ந்து நீடூழி காலமாய் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது சம்பந்தமான பல பாடல்களை எழுதக்கூடிய அநேகரை கர்த்தர் எழுப்பி இன்றைக்கு ஆவிக்குரிய பாடல்கள் மூலமாக நீர் அநேகரை சந்தித்து வருகிறதற்காக, விசுவாசிகளை பலப்படுத்தி வருகிறதற்காக, புதிய ஆத்துமாக்கள் தொடப்படுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் இந்த இன்பம் எஃப்எம் மூலமாக உம்முடைய சமூகத்தில் சில நேரத்தை செலவழிக்க, உம்முடைய காரியங்களை பற்றி பேச கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடியனுக்கு தந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம், பாடல்களுக்காக ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இந்த இன்பம் எஃப்எம் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இதில் தொடர்பு கொள்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கடைசி காலமாக இருக்கிறபடினாலே, உமது வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினாலே ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அதற்கு இன்பம் எஃப்எம் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் தகப்பனே. அநேக ஊழியங்கள் வெளியே போகட்டும் அப்பா, அநேகர் இதையெல்லாம் அறியாத மக்கள் உம்மை அறிந்து கொள்ள, உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்முடைய பிள்ளைகளாய் மாற, பரலோகத்தின் பிரஜைகளாய் மாற கர்த்தரிந்த கடைசி காலங்களில் கிரியை செய்திருள வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொள்ளும். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். சத்துரு எங்களை தேடியும் காணாதபடிக்கு எங்களை மூடி மறைத்து காத்து, எங்களை எடுத்து பயன்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க வேண்டுமென்று வேண்டுகிறோம். இந்த இன்பம் எஃப்எம் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இன்பம் எஃப்எம் ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மக்களை சந்திக்க இதை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதில் ஈடுபடுகிற அருமை குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்து தள்ளுவீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மிக மனத்தாழ்மையோடு ஸ்தோத்திர பலிகளோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.
ஆமீன். ஆமீன். தேங்க்யூ ஸோ மச்.
வெல்கம்.
மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது.
தேங்க்யூ.
இந்த மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ் யூ.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com.